மரகதக்குவ அல் மாமணி பிறக்கம் மின்னொளி கொண்ட பொன்னொளி திகழ திசைமுகன் சென்று தேடினர்க்கு ஒழித்தும் முறையுனை ஒன்றி முயன்றவர்க்கு ஒழித்தும் ஒற்றுமை கொண்டு நோக்கும் உள்ளத்து துற்றவர் வருந்த உரைப்பவர்க்கு ஒழித்தும் மறைத்திறம் நோக்கி வருந்தினர்க்கு ஒழித்தும் இத்தந்திரத்தின் ஆண்டு மென்றிருந்தோர்க்கு அத்தந்திரத்தின் அம்மையும் ஒழித்தும் முனிவர நோக்கி நனிவர கம்மி ஆம் எனத் தோன்றி அலி எனப் பெயர்ந்து வானுதல் பெண் என ஒழித்தும் தேன்வையின் ஐம்புலன் செலவிடுத்து அறுவரை தொரும் போய் சுற்றவை துறந்த வெற்றுயிர் ஆக்கை அறிந்தவர் காட்சியுள் திருந்த ஒழித்தும் ஒன்று உண்டு இல்லை என்று அறிவு ஒழித்தும் பண்டே பயில்தொரும் இன்றே பயில்தொரும் ஒழிக்கும் சோரனை கண்டனம் ஆர்மின் ஆர்மின் நான்மலர் பிணையலில் தாழ் தலையிடுமின் சுற்றுமின் சூழ்மின் தொடர்மின் விடேன்மின் பற்றுமின் என்றவர் பற்று முற்று ஒழித்தும் இதுவரைக்கும் ஒழித்தும் ஒழித்தும் சொல்லிக்கிட்டே வரார். அதாவது இதாங்க அவனுடைய சொரூப நிலை. நீங்க எந்த எந்த வகையில முயன்றாலும் அவனை பிடிக்க முடியாது. முயன்ற வழியெல்லாம் சொல்லிட்டார். ஒழித்தும் என்பதற்கு அகப்படாத நிலை, அதாவது மறைந்திருத்தல் அப்படின்னு சொல்லலாம். ஒழித்தும் ஒழித்தும் அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த ஒழித்தும் என்பது என்ன அப்படின்னு கேட்டா, எந்தெந்த வகையில தேடுறாங்களோ அந்த வகையில மறைஞ்சு மறைஞ்சு நிக்கிறாராம். மறைந்திருத்தலைத்தான் ஒழித்தும் என்று சொல்லால காட்டுகிறார். அப்ப எங்கெல்லாம் தேடினாங்க, எந்தெந்த வகையெல்லாம் தேடுறாங்க, அந்தந்த வகையெல்லாம் மறைஞ்சு மறைஞ்சு நிக்கிறார். அந்த சொல்லுதான் இங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரெண்டு உதாரணம் காட்டியிருக்கிறார். மரகத குவா அல் மாமணி பிறக்கம், பிறக்கம்னா மலை, குவியல் அப்படின்னு சொல்வது. என்ன குவியல் அப்படின்னு கேட்டா, மரகதம் என்கின்ற மணி, அதுக்கப்புறம் மாணிக்கம் என்கின்ற மணி. மரகதம் பச்சை நிறம் உடையது, மாணிக்கம் சிவப்பு நிறம் உடையது. அதனால ரெண்டு நிறம், இந்த ரெண்டு எதை காட்டுகிறது, சிவசக்தியை காட்டுகிறது. அருள் சக்தியின் வண்ணம் பச்சை, சிவத்தின் வண்ணம் சிவப்பு. எனவே இந்த ரெண்டு வண்ணமும் சிவசக்தியின் வடிவத்தை காட்டுவது. அதனால மரகதம் என்கின்ற அம்மையின் வண்ணமும் மாமணி என்கின்ற மாணிக்கத்தினுடைய குவியல், ரெண்டுமே குவியல் தான். குவா அல், குவா அல் அப்படிங்கிறது அந்த குவா என்ற சொல்லுக்கு குவியல் என்று பொருளுங்க. எனவே அது குவிக்கப்பட்டிருப்பதனால குவா அல் பிறக்கம் என்று குறிப்பிடுகிறார். மரகதம் மாணிக்கம் இந்த ரெண்டும் குவியலாக குவிக்கப்பட்டிருக்கிறது. இது எது அப்படின்னா, ஒரு மணி என்று சொல்லாம ஏன் குவியல்னு சொல்லணும்? மரகதம் என்கின்ற ஒரு மணி, மாணிக்கம் என்கிற ஒரு மணி என்று ரெண்டு மணியை காட்டாம மரகத குவியல் மாணிக்க குவியல் அப்படி காட்டினார். ஏன் அப்படி காட்டணும் கேட்டா, இறைவன் நமக்கு அருள் செய்ய வருகின்ற பொழுது அவன் அருள் தாங்குகின்ற வடிவம் இருக்கிறதே, அந்த வடிவம் ஒன்று இரண்டு மூன்று என்று எண்ணிக்கைக்கு அடங்குவது அல்ல. எத்தனை வடிவம் தாங்குவாருங்க அப்படி கேட்டா, நம்ம நூல் சொல்லும் 24 வடிவங்கள் தாங்குவார்னு சொல்லும். மாயேஸ்வர வடிவங்கள் என்று 25 என்று சொல்லுவாங்க, 24 தான். அந்த 24 வடிவங்களை தாங்குவார் அப்படின்னு சொல்லப்படும். ஆனால் அந்த 24 மட்டுமல்ல அவனுக்கு வடிவம், அதையும் கடந்தது. அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவாரு, நம்ம இது முன்னே பார்த்திருக்கோம், 100,000 இயல்பினராகி பல பல வேடமாகும் பலன் நாரிவாகன், அதை இறைவன் எடுத்துக்கொள்ளக்கூடிய வடிவம் நாம் சொல்லுகிற எண்ணிக்கைக்கு உட்பட்டது அல்ல. எண்ணிக்கை கடந்த வகையில பெருமான் வெளிப்படுவார் என்பது நம்முடைய நூலில் காணப்படுகிற நிலை. எனவே இறைவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய வடிவங்கள் எண்ணிறந்த வடிவம். அதனாலதான் மணி பிறங்கல்னர், மாணிக்க மணி அப்படின்னா மாணிக்க குவியலா இருக்குது. எத்தனை மாணிக்கம் இருக்குது? எத்தனையோ வடிவம். அதுபோல பச்சை நிறமாகிய மரகலம், இதையெல்லாம் குவியல் என்று சொல்லப்பட்ட எதற்காகனா இறைவனும் இறைவியும் எடுத்துக்கொள்ளக்கூடிய வடிவங்கள் இத்தனைதான் என்று எண்ணி சொல்ல முடியாது. எத்திரம் நின்றான் ஈசன், எத்திரம் நின்றான் ஈசன், அத்திரம் அவனும் நிற்பள். இதுதான் நம்முடைய சாத்திரம் சொல்லுகின்ற முடிந்த நிலை. வடமொழியில ஒரு ஸ்லோகம் உண்டு, இறைவன் சூரியனாக நின்றால் உமையம்மை சாயாதேவியாக நிற்பாள், இறைவன் பிரமனாக நின்றால் இறைவி திருமகளாக நிற்பாள், இறைவன் திருமாலாக நின்றால் அங்க உரிய திருமகளாக நிற்பாள். இப்படி ஒரு வடிவம் சொல்லிக்கொண்டே வருவாங்க. அப்ப எந்த மூர்த்தமாக அவன் நிற்கிறானோ அந்த வடிவமாக அம்மை நிற்பாங்க. இறைவன் வேடனாக நின்றால் அம்மை வேடிச்சியாக நிற்பார், இறைவன் உழவனாக நின்றால் அம்மை உழத்தியாக நிற்பாங்க, இறைவன் வாணிபம் செய்கின்றவனாக நின்றால் இறைவி வாணிகம் செய்கின்ற செட்டிப்பெண்ணாக நிற்பார். அவன் எந்த வடிவம் நிற்கிறான் அதுக்கு பொருத்தமா நிற்பாங்க. ரெண்டு பேர்த்துக்கு அப்படி ஒரு பொருத்தம். நீங்க மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் ஒரு நூல் இருக்கிறது, அந்த நூல் எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா இறைவியினுடைய வடிவத்தை பாடிக்கிட்டே வரார் அந்த ஆசிரியர். அல்ல இறைவிய என்னென்ன பேரெல்லாம் சொல்லி இருப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னென்ன குலம் இருக்குதோ அத்தனை குலமும் சொல்லியிருக்கிறார். அம்மையை சொல்லும் போது அந்த மண்ணை சுமக்கும் பொழுது ஒட்டிச்சி, பாணிபம் செய்கின்ற பொழுது செட்டிச்சி, பாட்டிலேயே அப்படித்தான் இருக்குது. அந்த பாட்டு எடுத்துட்டீங்கன்னா எத்தனை வடிவம் அம்மை தாங்கி இருக்கிறாங்கன்னு ஒரு சின்ன பட்டியல், முழுமையான பட்டியல் அல்ல. இப்படி ஒவ்வொன்றிலையும் பாத்தீங்கன்னா இறைவியை சொல்லும் போதுதான் இப்படி இப்படி. அப்ப என்னன்னா இத சித்தாந்தம் ஒரே வரையில் சொல்லுச்சு, எங்க சாமி எந்த வடிவமா நிக்கிறாரோ அந்த வடிவமா அம்மா நிப்பாங்க. இப்ப இறைவன் வேடனா வரான்னு வச்சுக்கோங்களேன், இறைவி வந்து உளத்தீர் வடிவத்திலே வருவாங்க, அது வரமாட்டாங்க. ரெண்டு பேரும் பொருத்தமான வடிவத்தில் வருவாங்க. எத்திரம் நின்றான் ஈசன், அத்திரம் அவளும் நிற்பள். இதுதான் ரெண்டு பேர்த்துக்குரிய தாராண்மிய சம்பந்தம். பொருத்தமாக இருக்கக்கூடிய நிலை இருவருக்கும் உரியது. ஆனால் இந்த வேடம் எண்ணிக்கை இல்லாதது என்பதனால மரகதத்தையும் மாணிக்கத்தையும் மலை போல காட்டுகிறார். எண்ணிக்கை அற்றது, எனவே எண்ணிக்கையற்ற குவியலை காட்டியிருக்கார். அதனால இங்க மரகத குவா அல் மாமணி பிறக்கம் மின்னொளி கொண்ட பொன் ஒளி திகழ மின்னொளி என்று குறிப்பிடுகிறார். எனவே இவ்வாறு இந்த குவியல்களுக்கு இடையே மின்னினுடைய ஒளியாகிய இங்க மின்னொளி கொண்டிருக்கக்கூடிய பொன்னொளி என்று காட்டுகிறார். இது பரிஞானம் என்று சொல்லப்படுகிற இறைவனுடைய அவனுடைய பாச கலப்பில்லாத அறிவு, இயல்பாகவே பாசம் நீங்கிய அந்த அறிவைத்தான் பொன்னொளி என்ற சொல்லால காட்டுகிறார். இப்படி இருக்கக்கூடிய அந்த பெருமான் யாருக்கெல்லாம் மறைந்து மறைந்து நிற்கிறார் அது ஒரு பெரிய பட்டியல். ஏன்னா இந்த பாட்டில் இங்கிருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் 145வது வரிகள் வரைக்கும் மறைஞ்சு மறைஞ்சு நிக்கிறார். யாருக்கெல்லாம் மறைஞ்சு அந்த ஒளித்தும் ஒளித்தும் என்கிற இடத்துக்கு மறைந்து மறைந்து என்பது பொருள். யாராருக்கெல்லாம் மறைஞ்சிருக்கிறார் அப்படின்னு பாத்துக்கங்க. திசைமுகன் சென்று தேடினருக்கு ஒளித்தும். திசைமுகன் அப்படின்னா பிரமன் சொல்லலாம், பிரமன் தேடும் போது கிடைக்கலன்னு சொல்லலாம். இது வெளிப்படையான பொருள். ஆழமா சிந்திச்சீங்கன்னா நாலு திசையில எந்த திசையில தேர்ந்தாலும் கிடைக்க மாட்டேங்கிறாருங்க. திசைமுகன் சென்று தேடினருக்கு ஒளித்தும். எனவே நான்கு திசையில் எந்த திசைக்கு சென்றாலும் அத்திசையில் அவன் கிடைக்கக்கூடியவன் அல்ல, அங்கு மறைந்தே இருக்கிறான். தேடினருக்கு ஒளித்தும், அவங்களுக்கும் மறைஞ்சிருக்கிறார். அடுத்தது இந்த யோக பயிற்சி இருக்கு பாருங்க, சில பேரு ஏன் போய் வெளியே போய் தேடுறீங்க, ஒரே இடத்துல உட்காருங்க உங்களுக்குள்ள தேடுங்க என்று புறத்தே கருவிகளை வெளியே செல்லாம தடுத்து அந்த கருவிகளை அகநோக்குள்ள அனுப்புது, அதை உள்ள அனுப்பி உள்ள தேடுவது. அப்படி தேடுனா கிடைச்சிருவாராயா அப்படின்னு கேட்டா கிடைச்சிருவாரு நிறைய பேர் நம்பிட்டு இருக்கிறாங்க, அப்பவும் கிடைக்க மாட்டான். அதான் முயல் அந்த வரி பாருங்க, முறை ஒளி ஒற்றி முயன்றவர்க்கு ஒளித்தும். அதங்க யோக நெறியில் கூறப்படுகின்ற நிலையில் மனம் முதலான கருவிகளை ஒடுக்கி மனம் பொருந்தி அறிய முயன்றவர்கள் என்ற வகையில இங்க அவங்களுக்கும் மறைந்துதான் நிற்கிறார்கள். நீங்க திருமந்திரம் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு தொடர் உண்டு, 8000 ஆண்டு யோகம் இருப்பினும் கண்ணார் அமுதினை கண்டறிவார் இல்லை. 8000 ஆண்டு எண்ணி பார்க்க முடியாத ஆண்டுகள் யோகத்துல உட்கார்ந்திருந்தாலும் கிடைச்சிருவார் நினைச்சிட்டு கிடையா நீ, கிடைக்க மாட்டாயார். அப்ப யோக நெறியில கிடைச்சிருவார் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இல்ல, அவனை அவன் அவனாத்தான் கொடுத்தாகணுங்க. நீங்க எவ்வளவு முடிந்தாலும் அவனை பெற முடியாது. இது திருவொரு பையில நம்ம ஒரு குறட்பா படித்தோம். அதாவது இறைவன் உறங்குபவனாக இருந்தால் அவன் தூங்கின பிறகு அவன் இருக்கிற ஆனந்தத்தை எடுத்துட்டு வந்துடலாம் இல்லைங்களா. சரி, அல்லது அவன் அந்த இடத்தை விட்டு போயிடுவான்னு சொன்னா எடுத்துட்டு வந்துடலாம். உறங்கினனோ இந்த குறட்பா அவன் படிச்சிருக்கிறோம் திருவொரு பையில, அதனால நினைவு வச்சு பாத்துக்குங்க. வீட்டுல போய் இந்த குறட்பா எங்க இருக்குன்னு தேடி பாத்துக்கங்க. இறைவன் ஒரு நம்ம அந்த ஆனந்தம் என்கிற ஒன்றை விட்டு ஓடி, அவன் வேறு ஆனந்தம் வேறல்ல, அதான் உண்மை. ஆனா இப்ப என்ன சொல்கிறோம், நான் முயன்று அந்த இன்பத்தை அனுபவிக்க போறேன் அப்படின்னா அவனா கொடுத்தாத்தான் உண்டு. நீங்க எவ்வளவு வலிய முயன்றாலும் அவன் இருக்கிற இன்பத்தை நீங்க பெற முடியாதுங்க. நான் இப்ப சண்டை போட்டு அவட்ட வாங்கிடுறேன் பாருங்க, அப்படி வாங்கிட முடியுமான்னு கேட்டா வாங்க முடியாது. ஏன்னா அவன் அவன் இப்ப இந்த நம்ம ஒரு சொல்றோம், ஒருத்தர் வந்து ஒரு பொருள் வச்சிருக்கிறார், எப்படியாவது இவற்று இந்த பொருளை நம்ம கைப்பற்றிய ஆக வேண்டும் அப்படின்னு நாம கவனமா அவர் பின்னாடி போகும் போதெல்லாம் அப்படியே சுத்திக்கிட்டே இருந்தா என்னைக்காவது ஒரு நாளைக்கு மறந்து வைக்கும் போது தூக்கி வந்துடலாம் இல்லைங்களா. என்னைக்காவது அவர் விட்டுட்டு போகும் அன்னைக்கு, அப்ப பொருளை விட்டு நீங்குகின்ற பொழுது எடுத்துட்டு வந்துடலாம், அல்லது அவர் பொருளை வச்சுக்கிட்டே இருக்கிறாருன்னா தூங்கும்போது தூக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு ரெண்டு வாய்ப்பு உண்டு. இறைவன் உறங்குவனும் அல்ல, அதை விட்டு விலகி நிற்பவனும் அல்ல. எனவே அவன்கிட்ட அவன் தன் வழியினால் பெறலாமோ, நம்ம வழியினால அவனை பெற முடியாது. என்ன அப்படி பெற, எப்படித்தாங்க அவனை பெறுவன, அவனா பார்த்து கொடுத்தாத்தாங்க உண்டு. இன்னைக்கு நமக்கு கிடைத்திருக்கிறான் என்று சொன்னா அவன் கொடுத்தது, நாம நினைச்சிட்டு கூட நாம் முயன்று பெற்றது. நாம முயன்றெல்லாம் அவனை பெற முடியாது, எந்த காலத்தும் பெற முடியாது. பெற முடியாது என்பது அந்த திருவருட்பயன் குறட்பாவுக்கு இந்த 15-20 தொடர்கள் தாங்க சான்று. நீங்க இப்படிலாம் முயன்றிருக்கிறாங்க, அந்த முயன்றவர்களுக்கு எல்லாம் இறைவன் கிடைக்கல, இதெல்லாம் வரலாறு காட்டுகிற உண்மை. அந்த பட்டியல தான் சொல்கிறார். ஆக 4 திசை இல்லைங்க, 8 திசை, 8 திசை இல்ல, 10 திசை. 4 திசை என்பது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னா 4. அந்த 4 மூலைகளை கணக்கு போட்டீங்கன்னா 8 திசை ஆயிடும். மேல் திசை ஒன்னு இருக்குது, கீழ் திசை ஒன்னு இருக்குது, 10 திசை இருக்கிறது. இந்த 10 திசையில எந்த திசையில தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க. அப்ப 10 திசையில் தேடினாலும் கிடைக்காத பொருள், சரி வெளியே தேட வேண்டாம், நான் ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இப்ப நான் யோகத்துல உட்கார்ந்து நான் பார்க்க போறேன் அப்படின்னு போனா கிடைச்சிருவானா கேட்டா அப்பவும் கிடைக்க மாட்டாங்க. எனக்கு வெளியே போனாலும் கிடைக்க மாட்டாங்கிறீங்க, உள்ள போனாலும் கிடைக்க மாட்டேங்கிறீங்க, எப்படித்தான் கிடைப்பாருனா, நீ எவ்வளவு முயன்றாலும் கிடைக்காத பொருள் அது. அந்த பொருளை நான் எப்படி பெறுவது, அதுவா வருவியா, தானே வந்து தானே வரும். எப்ப சார் வரும் அது அப்படி கேட்டா, நீ தவம் செய், தவத்தை செய்து கொண்டே இரு. உன்னுடைய தவம் ஒரு நாளைக்கு முற்று பெறுகின்ற பொழுது தவத்தின் பயனாக வந்து நிற்பான். இதுதான் அவனை பெறுகின்ற வழியே அன்றி நான் இன்னைக்கு பார்த்துடாம அன்னைக்கு போக போறது இல்லை அப்படின்னா சாதாரண அரசியல் தலைவரையே நீங்க பார்க்க முடியாது. இன்னைக்கு போய் இங்கிருந்து சென்னை போய் நான் தலைவரை பார்க்காம ஊருக்கு போக மாட்டேன்னா அவன் அங்கேயே இருக்கட்டும் அப்படின்வாங்க எல்லா தலைவரும். போன் சொன்னா நீங்க தீக்குளிக்க போறேன்னு சொன்னா கூட உங்களுக்கு போட்டும், இருக்கிற மக்கள் பேர் ஒரு குறை போன உட்டுக்காட்டுக்கு வர தலைவர்லாம். இதுதான் நிலை இன்னைக்கு. இந்த தலைவரையே நீங்க உங்க உறுதிப்பாடால பார்க்க முடியாதுன்னா அந்த தலைவனை எங்கெங்க நம்ம உறுதிப்பாட்டாலும் பார்க்க முடியும், நம்ம உறுதிப்பாட்டாலும் பார்க்க முடியாது. அவனா இறங்கி வந்தா நீங்க விரும்பினா கூட அவனை பார்த்தலாம், நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னா கூட உங்களை பார்க்க வச்சிருவான். ஆனா நீங்களா விரும்பி பார்க்கணும் போனா கூட கிடைக்க மாட்டாருங்க. இதுதாங்க அவன் இருக்கு பெரிய நிலை. அவனை தேடுறவனுக்கு கிடைக்க மாட்டேங்கிறான், வேண்டாம் அவனுக்கு தேடிட்டு போறானுங்க அவனை, நான் அப்புறம் பாத்துக்கிறியா அவன அப்படின்னா இல்ல இல்ல நான் கூடவே வரேன் அப்படின்னு ஒத்துட்டு வரான். ஒருத்தர் தேடி போறாங்க கிடைக்க மாட்டேங்கிறாங்க. மாணிக்க வாசலுக்கு அப்படித்தான் வந்தார். இவர் என்ன, நான் இறைவனை காண போறேன்னு நினைச்சு அங்கிருந்து வந்தாரு இல்லையே, குதிரை வாங்கத்தானே வந்தார். அவர் குதிரை வாங்க வந்தவரோட இழுத்துக்கிட்டாரு, அவரையே பார்க்கணும் பார்க்கணும் காத்துக்கொண்டவன விட்டுட்டார். இதுதாங்க அவனுடைய நிலை. எனவே அவன் கருணை நம் அறிவுக்கு அகப்படுவது அல்ல. நாம சும்மா படிச்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம், ஆனா அனுபவம் என்பது தவத்தின் அடிப்படையில தான் வரும். அது யாருக்கு வரும் எப்ப வரும் என்பது நம் அறிவுக்கு எட்டுவது அல்ல. சொல்ற முயன்று அதான் திசைமுகன் சென்று தேடினருக்கு ஒழித்தும் 10 திசையில தேடினவங்களுக்கும் கிடைக்கல. முறை உளி ஒற்றி முயன்றவருக்கு ஒழித்தும் யோக நெறியில் தேடியவர்களுக்கும் கிடைக்கல. சரி, ஒற்றுமை கொண்டு நோக்கும் உள்ளத்து துற்றவர் வருந்த உரைப்பவருக்கு ஒழித்தும். ஒற்றுமை கொண்டு நோக்கும் உள்ளத்து, முன்னையும் அந்த யோகத்தை தான் சொன்னாரு, அந்த யோகத்தின் தொடர்ச்சி தான் இது. அதே ஒற்றி முயன்று ஆக நூல்களில் சொல்லப்பட்ட வண்ணமாக யோக நெறியில நின்று உள்ளத்தை ஒடுக்கிக் கொண்டு ஆராய்ந்து அவ்வாறு தேடியவர்களுக்கும் அவன் கிடைக்காதவனாக நிற்கிறான். உற்றவர் வருந்த உரைப்பவர், எனவே உற்றவர் வருந்த ஒழித்தும் உரைப்பவருக்கு ஒழித்தும் என்று காட்டான். இங்க நான் இந்த பாவனை நின்றால் கிடைச்சிருவானா, அந்த பாவனை நின்றா கிடைப்பானா, நீ எந்த பாவனை நின்றாலும் கிடைக்காத பொருள். எனவே அவ்வாறு அந்த பாவனைகளுக்கு அப்பாற்பட்டிருப்பவன் என்பதனால உற்றவர் வருந்த உரைப்பவருக்கு ஒழித்தும்னர். மறைத்திறம் நோக்கி வருந்தினருக்கு ஒழித்தும். ஆக மறை என்று சொல்லப்பெறுகிற வேதங்களை கற்று அதில் சொல்லப்பட்டிருக்கின்ற நிலை பெற்றிருக்கக்கூடியவர்களுக்கும் இறைவன் அகப்படுபவன் அல்லனர். எனவே மறைத்திறம் நோக்கி, மறை என்பது வேதம், மறைத்திறம் நோக்கி வருந்தினருக்கு ஒழித்தும். இத்தந்திரத்தின் ஆண்டுமென்றிருந்தோர்க்கு அத்தந்திரத்தின் அவ்வையின் ஒழித்தும்னர். தந்திரம் என்று சொல்லுக்கு ஆகமம் என்று பொருள். முன்ன மறை என்று சொன்னார், அது வேதம். வேதத்தின் வழியா தேடுகிறவனுக்கும் கிடைக்கல, ஆகமத்தின் வழியா தேடுகிறவனுக்கும் கிடைக்கலங்கிறார். ஆகமத்தில் கிடைப்பார் என்பது பொருள் உண்டு, ஆனா அந்த இடத்துல கூட அவனா இறங்கி வந்தா தான் அவனை பற்ற முடியும். அவன் இறங்கி வராதவனு பற்ற முடியாது. இத்தந்திரம், தந்திரம் என்று சொல்லுக்கு ஆகமம் என்று பொருள். இத்தந்திரத்தின் ஆண்டு மென்றிருந்தோர்க்கு அத்தந்திரத்தின் அவ்வையில் ஒழித்தும்னர். எனவே அந்த வகையில் தந்திரமாகிய நிலையில் அதை நூல் என்று எடுத்துக்கொண்டு, தந்திரம் என்றால் நூல், நூல் என்பது ஆகமம், எனவே அந்த நெறியில் தேடுபவர்க்கும் மறைந்து நிற்பவன் என்று காட்டுகிறார். முனிவர நோக்கி நனிவர கவ்வி, முனி அப்படின்னா கோபம், அற அப்படின்னா கோபம் இல்லாமல் பார்த்து கோபத்தை விடுத்து நிறுத்தம். முனி அற, முனின கோபம், முனிவர் முனி புங்கவர் அப்படின்னா முனி அப்படின்னு சொல்லுக்கு கோபம்னு பொருள். அற கோபத்தை விடுத்து, எனவே முனி வர நோக்கி நனி வர கவ்வி. எனவே நீ சொல்லும்போது வெறுப்பு என்பது இல்லாமல் அனைத்தையும் பார்த்து, எப்படி பார்த்து, உள்ளம் அடங்கும்படியாக பார்த்து. எனவே வெறுப்பின்றி உள்ளம் அடங்கும்படியாக பார்த்ததைத்தான் முனிவர நோக்கி நனிவர கவ்வி என்று காட்டுகிறார். ஆணியன தோன்றி அலியன பெயர்ந்து வானுதல் பெண்ணென ஒழித்தும்னர். இங்க சொல்லுகின்ற பொழுது வெவ்வேறு வகையான சமயங்கள், அதாவது பாஞ்சராத்திரம் பாசுபதம் போன்ற ஆகமங்கள், அவற்றின் வழியாக இறைவனை ஆண் வடிவத்திற்கான முயல்வோர்களுக்கும் ஆண் போன்ற வடிவில் காட்சி தந்தும் யாமலம் வாமம் போன்ற தந்திரங்களின் வழி இறைவனை பெண் வடிவில் காண முயல்பவருக்கும் பெண் வடிவில் காட்சி தந்தும் நிருதி முதலிய நூல்களின் வழியில் இறைவன் கங்கை போன்ற திருத்தங்களின் வடிவில் வழிபடுவோருக்கு அவரவர் வழிபடும் அகிரணி பொருளிலும் காட்சி தந்தும் என்று இவ்வாறு அங்கெல்லாம் நிற்கக்கூடிய நிலையில் தன் உண்மையை வடிவை மறைத்துக் கொண்டுமாக. எனவே ஆண் எனத் தோன்றி இறைவனை ஆணாக காணுகிற சமயம், இறைவனை பெண்ணாக காணுகிற சமயம், அலியன பெயர்ந்து, இங்கு அலி என்பதற்கு அகிரணி பொருள் என்று உரையாசிரியர் குறிப்பு தருகிறார். எனவே அறிவுடைய பொருளிடத்தும், அறிவுடைய பொருள் ஆண் பெண் என்று ரெண்டா பிரித்தல்லாம், அறிவில்லாத பொருள் என்பது சடப்பொருள், அத்தகைய சடப்பொருளாக இருக்கக்கூடிய பொருளிலும் மறைத்து, எனவே ஆண் என தோன்றி அலி என பெயர்ந்து வானுதர் பெண்ணென ஒழித்தும். வெவ்வேறு சமயங்கள் இறைவனை வெவ்வேறு வடிவங்களில் காண்கின்றன. அந்தந்த வடிவங்களில் எல்லாம் மறைந்து மறைந்து நிற்கிறார். அப்படிப்பட்ட அந்த பெருமானை சொல்கிறார், அவ்வாறு மறைத்தும் அதுக்கப்புறம் ஐம்புலன் செலவிடுத்து அறுவரை, தேன்வையின் ஐம்புலன் செலவிடுத்து அறுவரைனர். தேன்வையின் அப்படின்னா ரொம்ப தொலைவு, சேய்மை அப்படிங்கிறோம்னா அண்மை சேய்மை, சேன்வையின் ரொம்ப நெடும் தொலைவில் இருக்கக்கூடிய நிலையில். எனவே ஐம்புலன்களை சேன்வையின் செலவிடுத்து என்றும், அவ்வாறு ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய நிலை என்று காட்டுகிறார். எனவே அப்படி நெடும் தொலைவில் சென்று காண்பதற்கு அரியவனாகவும், அரிய மலை போன்று இருப்பவன், அரிய மலை என்பது ஏறுவதற்கு அரிய மலை. எனவே அதை சொல்கிறார், சேன்வையின் ஐம்புலன் செலவிடுத்து அறு வரை, வரைனா மலை, எளிதான மலை அல்ல, ஏறுவதற்கு அரிதான மலையாக இருப்பது. எனவே அந்த அந்த நிலையில் சென்று ஆக அறுவரை தொறும் போய் சுற்றவை துறந்த வெற்றுயிர் ஆக்கை. எனவே சுற்றவை துறந்த வெற்றுயிர் ஆக்கை, சுற்றவை என்பதற்கு நுகர்ந்த பொருள்களாகிய உணவு நீர் காற்று போன்றவைக்கு சுற்றவைன்னு பாருங்க. துப்பார்க்கு துப்பாய துப்பார்க்கு துப்பாய துப்பாய தூவும் மழைன்னு ஒரு திருக்குறள் உண்டு. எத்தனை துப்பாக்கின்னு தெரியல அதுல இல்லைங்களா, துப்பார்க்கு துப்பாய துப்பார்க்கு துப்பாக்கி துப்பாய தூவும் மலை அப்படின்னா நீங்க எத்தனை என்ன பொருள் இல்ல குறித்துனா அனுபவித்தல் அர்த்தம். எந்த பொருளை அனுபவிக்கிறோம், உணவு நீர் காற்று, எனவே அனுபவ பொருள் என்று பொருள். எதுக்கா இருந்தாலும் அதுக்கு என்ன தெரியுமா பொருளுங்க, உணவை உண்ண விதைத்து வளர்த்த வேண்டுமானால் நீர் வேண்டும். அந்த பயிரை விதைப்பதற்கு நீர் வேண்டும், அது வளர்வதற்கு நீர் வேண்டும், அது பிறகு அதை சமைப்பதற்கு நீர் வேண்டும், அதை சாப்பிடுறதுக்கு நீர் வேண்டும். நீர் இல்லாமல் நீங்க என்ன பண்ண, விதைக்கவும் முடியாது வளர்த்தவும் முடியாது, அதை சாதமாக அரிசியை சோறாக ஆக்கவும் முடியாது, சோத்தை சாப்பிடவும் முடியாது. இது எல்லாத்துக்கூட நீர் வேண்டும். அப்படி இன்றியமையாதது மழை, துய்ப்பதற்கு உறுதுணையாக இருப்பது மழை. அதுபோல இறைவனுடைய கருணை என்கிற ஒன்று, நாம வினையை செய்வதற்கும் இறைவன் கருணை வேண்டும், வினையை அனுபவிப்பதற்கும் இறைவனுடைய கருணை வேண்டும், இறைவனுடைய வினையை அனுபவத்திலிருந்து வெளியே வருவதற்கு இறைவனுடைய கருணை வேண்டும். அதனால தளம் கரும் தேவன்ன தண்ணீர் வருக தந்து உய்யக்கொள்ளாய் அழுந்துகிருந்தேன் உடையாய் அடியே உன் அடைக்கலம் என்று மணிவாசக பெருமான் அடைக்கல பத்துல பதிவு செய்திருப்பார். இறைவனை நீர் என்று குறித்திருப்பார். அப்படி இன்றியமையாதவன் அப்படிங்கறதுக்காக அந்த நீர் என்று குறித்திருப்பார். அதனால இங்க துற்றவை துறந்த வெற்றுயிர் ஆக்கையினர், எனவே நுகர்ந்த பொருள்களாகிய உணவு நீர் காற்று போன்றவையும் வேறு உலகியல் இன்பங்களையும் துறந்து வெறுத்து ஒதுக்கி, எனவே துற்றவை துறந்த வெற்றுயிர் ஆக்கையினர், அதாவது உயிர் மட்டும் உள்ள உடல் வெற்றுயிர் ஆக்கை, எனவே அனுபவிக்க வேண்டியவற்றையெல்லாம் துறந்து, இது வேண்டாம் அது வேண்டாம் அது வேண்டாம்னு எல்லாத்தையும் துறந்து இருத்தல். பாத்தீங்கன்னா நீங்க யோக நெறியிலிருந்து முனிவர் போன்றவன பாத்தீங்கன்னா சாப்ப நம்மை போன்ற உணவுகளை வெறுத்திருப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணுவாங்கன்னா இலை பூ காய் அது போன்றவற்றை சாப்பிட்டு இருப்பாங்க, கனிகளை சாப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் இலை பூ காய் இதெல்லாம் சாப்பிடுவாங்க. அது கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அதையும் விடுத்துட்டு வெறும் தண்ணீர் மட்டும் பருகுவது, அப்புறம் காற்றை மட்டும் புசிப்பது, அப்படி அப்படியே அந்த உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா பயித்து கொண்டே வந்து மூச்சு மட்டுமே உணவாக நிற்கக்கூடிய காலம் வரும் அவங்களுக்கு. அப்படி உட்காரவங்க தான் அப்படியே அமர்ந்து வருவாங்க, அவங்க மேல உடம்புல அந்த புற்றே வளர்ந்துருங்க. அவங்க உட்கார்ந்த இடத்துல அசையாம உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்களுக்கு எது உணவுன்னு கேட்டீங்கன்னா காற்றே அவங்களுக்கு உணவு, அவ்வளவுதான் அவங்களுக்கு உணவு. எத்துடைய ஆண்டுகள் ஆனாலும் அசையாம அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க. அசையாம இருப்பதும் என்னாச்சுன்னா புற்றே மேல வளர்ந்துருச்சா, புற்றுமாய் மரமாய் புனல்காலே உண்டியாய் வற்றி யாரும் என் மலரடி காணா மன்னே. திருவாசகன் தான் அவர் இப்படிலாம் போய் காத்துட்டு கிடந்தாங்க. பாருங்க புற்றே மலர்ச்சி புற்று வர்றதுக்கு வளர்ந்தா அவர் எத்தனை நாள் அசையாம உட்கார்ந்துருக்கணும். அப்ப அவ்வளவு காலம் இருந்தும் காணலையா, அப்படிப்பட்ட நீ எனக்கு எளிமையா வந்துட்டீங்க சாமியினர். புற்றுமாய் மரமாய் புனல்காதே உண்டியாய் பற்றி யாரும் மலரடி காணா மன்ன என்னை ஒரு வார்த்தையில் படுத்து ஒரே ஒரு சொல் என்ன திருவடி கொண்டாந்து சேர்த்திட்டே பெருமானை என்று நம்முடைய மணிவாசக பெருமான் பின்னால் அருளி இருக்கிறார். எனவே காற்று முதலானவற்றையும் ஒதுக்குதல், எனவே சுற்றவை துறந்த வெற்றுயிர் ஆக்கையினர். இந்த உடம்பு வச்சுட்டு என்னதான் பண்ற, ஒன்னத்தையும் சாப்பிடலையே, எல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு எல்லாவா ஒதுக்கி நிற்கிறது. எனவே வெற்றுயிர் ஆக்கை சுற்றவர் துறந்த வெற்றுயிர் ஆக்கை என்று குறிப்பிடுகிறார். அப்படிப்பட்டவர்களுக்கும் மறைந்துதான் இருக்கிறாராம். எனவே சுற்றவர் துறந்த வெற்றுயிர் ஆக்கை அருந்தவர் காட்சிகள் திருந்த ஒளித்துங்க. அருந்தவம் பெருந்தவம் அது, அந்த பெருந்தவம் செய்திருக்கக்கூடிய அவர்களுக்கும் மறைந்தே இருக்கிறார்கள், அவர்களுக்கும் மறைந்து. அதுக்கப்புறம் ஒன்று உண்டு இல்லை, எங்க இது உண்டா இல்லையா, ஒரு வகையில உண்டுன்னு சொல்லலாம் இல்லைன்னு சொல்லலாம், இல்லைன்னா ஒரு சார உண்டுனாங்க இன்னொருத்தங்க இல்லைன்னா. எனவே ஒன்று உண்டு இல்லை என்று அறிவு ஒளித்தும்னர். இறைவன் என்ற ஒரு பொருள் உண்டு என்றும் இறைவன் என்கிற ஒருவன் இல்லை என்றும் முடிவு செய்கின்ற அறிவர்கள் அறிவுடையவர்களுக்கு அந்த ரெண்டு பேர்த்துக்குமே மறைஞ்சு நிற்கிறார்களாம். உண்டுங்கிறவனுக்கும் மறைஞ்சு நிற்கிறாரா, இல்லைங்கிறவனுக்கும் மறைஞ்சு நிற்கிறாரா. ஒன்று உண்டு இல்லை என்று ஒழிக்கும், உண்டு என்று சொல்பவனுக்கும் மறைஞ்சுதான் இருக்கிறார், இல்லை என்று சொல்பவனுக்கும் மறைஞ்சுதான் நிற்கிறாராம். பண்டே பயில் தோறும் இன்றே பயில் தோறும், ரொம்ப நாளா அந்த பழக்கம் இன்றும் அது தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. எனவே பண்டே பயில் தோறும் இன்றே பயில் தோறும், ஆக நேற்றும் தொடர்ந்து அந்த பயிற்சி இன்றும் அது தொடர்ந்து கொண்டு இருக்குது. எனவே ரெண்டு நிலையிலும் கடந்த காலமும் நிகழ்காலமுமாக இரண்டு நிலையிலும் என்று பொருள். அந்த இடத்துக்கு பண்டே பயில் தோறும் இன்றே பயில் தோறும் ஒளிக்கும், இப்படி நேற்றும் அப்படித்தான் மறைந்திருந்தான் இன்னைக்கும் இன்னும் கிடைக்காம இருக்கிறான். எனவே இவ்வாறு எல்லா நிலையிலும் நேற்றும் மறைந்திருந்தான் இன்றும் மறைந்து நிற்கிறான். அப்படிப்பட்ட அந்த பெருமானை இப்ப நாம் பார்த்துட்டேங்கிறாருங்க. பண்டே பயில் தோறும் இன்றே பயில் தோறும் ஒளிக்கும் சோரனை கண்டனம், சோரன் என்ற ஒரு சொல் கொடுத்திருக்கிறார். சோரன் என்ற சொல்லுக்கு கல்வன் என்று பொருள். இறைவனை கல்வன் என்று சொல்வது நம்முடைய ஞானசம்பந்த பெருமானின் வாக்கு. உள்ளம் கவர் கல்வன், ஏன் கல்வன் அப்படின்னு கேட்டா உள்ளத்தின் கண் மறைந்திருப்பதனால். அங்க மட்டும் அவன் மறைந்து நிக்கலீங்க, ஆன்மா பிறப்புக்கு வாராத கேவல நிலையிலும் உயிரை விட்டு பிரியாது மறைந்திருந்தான். இப்ப கருவி கரணங்கள்லாம் கூடி சகலம் என்ற நிலையில நம்ம பிறப்புக்கு வந்திருக்கிறோம், இப்பவும் நம்ம கூட தான் இருக்கிறான். நேற்று அறியாமையில இருந்தோம் அவன் கண்ணுக்கு தெரியல, இன்னைக்கு உடம்புக்குள்ள இருக்கிறோம், இரவு தெரியுது பகல் தெரியுது உடம்பு தெரியுது கருவி தெரியுது கரணம் தெரியுது எல்லாம் தெரியுது, ஆனா அவன் மட்டும் தெரிய மாட்டேங்கிறான், இப்பவும் தெரியல. சரி நாளைக்கு அவன் பாப்பமே அப்பவாறு தெரியுமான்னு கேட்டா பாப்போம், ஆனா பாக்குறோங்கிற நினைப்பு இல்லாம பாப்போம். அப்பவும் அப்ப அனுபவிக்க மாட்டாமே இல்லைங்க, அவனை பார்ப்போம். இப்ப நான் பார்த்து கொண்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஐயா நான் சிவருமானை பார்த்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமான்னு கேட்டா சொல்லுகிறவர்கள் பார்க்க முடியாது, பார்க்கிறவன் சொல்ல முடியாது. யாரு சொல்லலாம், ஞானிகள் ஞானசம்பந்த பெருமான் போன்றவர்கள் சொல்லுவாங்க. நாம என்ன, நான் இப்ப பேசிட்டு இருக்கேன் கொஞ்ச நேரம் இருங்க சிவருமான பேசிட்டு இருக்கிறேன் இருங்க அப்படின்னு பேசிட்டு இருக்க முடியுமான்னு கேட்டா நான் பேச முடியாது, நான் கேட்க முடியாது. ஆனா அந்த நிலை வரும்போது அனுபவிக்கலாம். அப்ப அந்த நிலை தான் இங்க சொல்லுகிறார். அப்ப அப்படி நேற்று மறைந்திருந்தா இன்றும் மறைந்திருக்கிறார். அதான் பண்டே பயில் தோறும் இன்றே பயில் தோறும் ஒளிக்கும் சோரணன். ஆக சோரன் என்பது கல்வன் என்பது பொருள். ஆக அவன் கேவலத்திலும் ஆன்மாவோடு தான் இருக்கிறான், சகலத்தும் ஆன்மாவோடு தான் இருக்கிறான், ரெண்டு நிலையும் நம்மால் அவனை காண முடியல. எனவே அவனை கல்வன் என்ற சொல்லால ஆசிரியர் இங்கு காட்டுகிறார். எனவே அவ்வாறு கல்வன் என்ற நிலையில ஞானசம்பந்த பெருமான் நமக்கு தோர்வை செவியின் பதிகத்தில் அருளியிருக்கிறார், விரிவு அங்கு பார்த்துக் கொள்ளுங்க. எனவே ஒளிக்கும் சோரனை கண்டனம், அந்த கல்வனை நான் கண்டு கொண்டேன். இப்ப நமக்கெல்லாம் கிடைக்கல, அவரு பார்க்க முடியல, ஆனா ஞானசம்பந்தபுரமா நான் கண்டேன்னார் இல்லைங்களா. எம்மை இது செய்தவிரான் இவன் சொன்னார் இல்லையா, அவர் கண்டுதானே சொன்னாரு, காணாம சொல்லல, யாரோ சொல்றாங்க அப்படின்னு சொல்லல, நான் பார்த்தேன், நான் பார்த்தது இதுதான் அப்படின்னு அவர் கண்ட வடிவத்தை அப்படியே பாடினார். எனவே சோரனை கண்டனம், எல்லாருக்கும் கல்வங்க, யாருக்கு மேலே சொல்லப்பட்ட அத்தனை நிலையில நிக்கிறவங்களுக்கும் மறைஞ்சு மறைஞ்சு இருக்கிறான். அப்படி யாருக்குமே கிடைக்காத அந்த மறைந்து கிடந்த அந்த கல்வன், அப்படிப்பட்ட கல்வனை நான் பார்த்துட்டேன் யார்னார், ஒளிக்கும் சோரனை கண்டனம். உடனே என்ன இருக்கு ஒரு ஆசைன்னா பார்த்தாச்சு அப்படின்னா, அப்படியா உடனே என்ன எல்லாரும் மகிழ்ச்சியின் வண்ணமாக ஆராவாரம் செய்யுங்க, ஆர்மின் ஆர்மின் பார்த்தாச்சு அப்படின்னா மகிழ்ச்சியை வெளிப்படுத்தணும் இல்லைங்களா. அப்ப அந்த மகிழ்ச்சிக்கு என்ன வெளிப்படுத்துவது அப்படின்னா, இப்ப ஒரு ஒன்றும் இல்ல, ரொம்ப நாளா தலைவர் வெளிநாடு போயிருந்தார், திரும்பி வரார், எல்லாரும் விமான நிலையத்துல போய் நிக்கிறாங்க, தலைவர் அப்படி அவர் அவர் அந்த சைட்டை விட்டு கீழே படிக்கிட்ட இறங்க, இந்த பக்கம் நாங்க என்ன சத்தம் போட்டாலும் தலைவர் கேட்காது, ஏன்னு கேட்டீங்க எல்லாம் கண்ணாடி போட்டு வச்சிருப்பாங்க, ஏர்போர்ட்ல ஒண்ணுமே தெரியாது, ஆனா பார்த்த உடனே தலைவா வாழ்க அப்படிமா, அவரு காலையே உழுகாது, இவங்க சத்தம் உடனே எல்லாம் என்னன்னா கண்ணுல பார்த்த உடனே ஐயோ பாத்துட்டேயா பாத்துட்டேன் அப்படின்னு அதே நிறைய பேருக்கு அது போதுமையா அப்படின்னு வண்டி ஏறி போயிருவான். என்ன சொல்ல பேர் அவர் அங்கே கீழே வந்து ஒரு சால்வியை போடாம போகக்கூடாது தலைவருக்கு அப்படின்னு இருந்து பார்த்து சால்வியை போட்டுட்டு போறவன் எத்தனை பேர், இப்படி அந்தந்த உயிருடைய பக்குவங்க, ஒருத்தனுக்கு பார்த்தனையும் மனநிறைவு ஏற்படுத்தி அவன் உடனே கிளம்பிடுவான், இன்னும் சில பேர் பக்கத்துல வந்தனையும் பார்ப்பான், இப்படி பல நிலை உண்டு. சாதாரண உலகியல் நிற்கக்கூடிய நிலைக்கு நீங்க கண்ணுக்கே கிடைக்காத ஒருத்த கிடைச்சிட்டாயா, என்ன பண்ணது சத்தம் போடுங்க ஆர்மின் ஆர்மின் காட்டினார். அப்புறம் அதோடு மட்டும் நிக்கல, எங்கேயாவது தப்பிச்சு போயிட போறாயா புடிச்சு வைங்க, ஏன் இவ்வளவு சிரமப்பட்டு இத்தனை பேர்த்துக்கு மறைஞ்சு 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 வந்தவன் இப்ப கிடைச்சிட்டான், என்ன பண்ணட்டுனர். இன்னைக்கு பூத்த மலர்லாம் இருக்கு இல்லையா, அந்த பூவை எடுத்துட்டு வந்து கட்டி அவன் அந்த பூவால அவன் காலை கட்டுங்கன்னார். என்ன பாருங்க அவன் எப்படிப்பட்ட வல்லாதன், எல்லா நிலையிலும் மறைஞ்சு மறைஞ்சு வந்தவன போய் பூவில கட்டினா சிக்கிக்குவானா, நான் மலர் பிணையலில் தாழ் தலை இடுமின், நீங்க அவனை கட்டி போடணும்னா பூவுல கட்டி போட்டா சிக்கிக்கு வரா, எவ்வளவு குறிப்பு பாருங்க, அவனை நீங்க வந்து சங்கிலியில கட்டி போட்டா பிடிக்க முடியாது, கண்ணை மூடி யோகத்துல உட்கார்ந்தா கண்டுபிடிக்க முடியாது, ஆனா அவனா தேடி வந்திருக்கிறான், அவன் என்ன பண்ணட்டுங்கன்னா பாத்துட்டோம் பாத்துட்டோம் அப்படின்னு ஆறாவார ஒரு பக்கம் அடுத்து சொன்னாரு, என்னையா நின்றுகிட்டே இருக்கிற, எங்காவது போயிட போறான், போய் பூ எடுத்துட்டு வா, எது அங்க கட்டி வச்சிருக்கிறோம் இல்லையா அந்த நார்ல அதை எடுத்துட்டு வாங்கினார். ஆக அந்த மலர் எப்படிதான் அன்றளந்த மலர், நான் மலர் பிணையல், அதாவது பூவினுடைய காம்பு இருக்கு பாருங்க, அதை இணைத்து கட்டினா அது பேர் பிணையல் பேர், தாழ் இணைத்து கட்டப்படுவது பிணையல்னு பேர். அதனால இங்க சொன்னாரு அந்த பிணையல் நான் மலர் பிணையலில் தாழ் தலை இடுமின், எனவே அந்த பூக்களை கட்டி அதை கொண்டாந்து இவன் காலை கொண்டாந்து கட்டுகிறார். சங்கிலி போட்டு கட்டினாவே அவன் அகப்பட்டு கூடிய பொருள் அல்ல, இருந்தாலும் பூல கட்டுங்கன்னார். அதுக்கப்புறம் என்ன தெரியுமா சொன்னாரு, ஏன் மத்தவங்க சும்மா நின்றுக்கிறீங்க, எல்லாம் சுத்தி நில்லுங்கன்னார். சூழ்மீன், இன்னைக்கு நம்ம ஒரு ஒரு காவல்துறை ஒருத்த வந்து இந்த இடத்துல இருக்கிறான் அப்படி தெரிஞ்சு என்ன பண்ணுவாங்க, துப்பாக்கி எடுத்துக்கிட்டியா ரெடி எல்லாம் தயாரிக்கணும், ஒரே அந்த கமாண்டர் என்ன சொல்லுகிறானோ அதுக்கு அந்த அங்க படை வீரர்கள் அப்படி தயாரா நிப்பாங்க, அது மாதிரி பார்த்தாச்சா சுத்தி ரவுண்டர் அப்படின்னாரு. அடுத்த நிமிஷம் பார்த்தா படபட படபடன்னு ரவுண்டர் சுத்தி நின்னாச்சு. சுற்றுமின் சூழ்மின், ஏய் யாரும் விட்டுடக்கூடாது, விடேன்மின், எங்காவது தப்பிச்சிருவாங்க, அவன் சாதாரண ஆள் இல்லையா, இத்தனை படையிலையும் தப்பிச்சு போயிடுவான், கவனமா வச்சுக்கங்க, எந்த பக்கம் போறானா அவன் தொலைஞ்சான் நான் வச்சுக்க, கிழக்க போனானா கிழக்கு இருக்கிறாள் தான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு கமாண்டர் வந்து எச்சரிக்கை பண்றார். எனவே சுற்றுமின் சூழ்மின் தொடர்மின், எங்கேயாவது தப்பிச்சு போனா ஓடி பிடிச்சு ஞாபகம் வச்சுக்கேன், தொடர்மின் விட்டுடாதீங்க, விடேன்மின் சொல் பாருங்க, சுற்றுமின் சூழ்மின் தொடர்மின் விடேன்மின், அப்புறம் பற்றுமின் பிடிச்சிக்கியா விட்டுறாத அப்படின்னு பற்றுமின், இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அத்தனையும் தப்பிச்சு போயிட்டாங்க. பற்று மின் என்றவர் பற்று முற்று வலித்தும் நான் குடிச்சாச்சு, இதா குடிச்சாச்சு, நான் பார்த்துட்டேன், சுத்தி வந்தாச்சு, தொடர்ந்துகிட்டு இருக்கிறேன், இன்னும் ரெண்டே நிமிடத்துல குடிச்சிருவேன் அப்படின்னு சொன்ன அத்தனை பேருக்கும் எல்லாத்தையும் விட்டுட்டு கிடைக்காம போயிட்டாங்களா. அதான் கடைசியில் கொண்டா முடிச்சார், சுற்றுமின் சூழ்மின் தொடர்மின் விடேன்மின் பற்றுமின் என்றவர் பற்று முற்று ஒழித்தும் அந்த பற்றிலையும் அகப்படாம போயிட்டாங்க. இப்படிப்பட்ட அந்த பெருமான் தான் என்ன வந்து என்னமா பண்ணிருக்கா தெரியுங்களா, என்ன செய்தாங்க இப்ப அப்படியே இதெல்லாம் பெருமானுடைய நிலை. இப்படி பார்த்துட்டேன்னு சொன்ன பிறகு, நான் பூ கட்டி காலில் இணைத்தவனை கட்டி போட போறேன்னு சொன்ன பிறகு, சூழ்ந்து விட்டேன், விடமாட்டேன், பற்றி விட்டேன், இப்படி எல்லாம் நினைந்திருந்த பொழுது அதிலும் பிழை சென்று விட்டான். அதனால இறைவன் நாம நினைப்பது போல நம் அறிவுக்கு அகப்படுகிற பொருள் அல்லங்க. நீங்க அன்பா இருந்தா மட்டும்தான் அது வந்து விழுந்து கிடக்கும். அன்பு என்கிற ஒன்றை நாம எப்ப விடுகிறோமோ, அன்பை கடந்து வேறு ஏதாவது நிலையில நாம் அவரை பிடித்து விடலாம், அவரை அகப்படுத்தி வைத்து விடலாம் என்று கருதினால் ஒருபோதும் முடியாது. அதான் இந்த வரிகள் எல்லாமே அதைத்தான் சொல்லுகிற நிற்கிறன.